மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே சரவணன் அவர்கள் மலேரியா பரவல் பற்றியும் தடுப்பு முறைகளும் குறித்து பல தகவல்களையும் வழங்குவதற்காக நம்ம புதுகை பண்பலையோடு இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுகிறார் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நாம் நடைமுறை பேச்சில் கொசு ஓட்டம் இருந்துக்கிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணுறான் பாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சாதாரணமாக கொசு அப்படின்னு சொன்னாலும் பல நோய்கள் பரவுறதுக்கு வந்து இந்த கொசு ஒரு காரியங்களையும் செய்துக்கிட்டு இருக்குங்க. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் பல நோய்கள் பரவல் வகையில் மலேரியா அப்படிங்கிற நோயும் இந்த கொசு மூலியமாக பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது வந்து தடுக்கக்கூடிய முறைகளுக்கான வகைகளில் அரசு பல நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு வராங்க. இது பரவுறது எப்படி, அதாவது இந்த மலேரியா காய்ச்சல் அதே போல் இது பரவுறது எப்படி, இதை தடுக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் மருத்துவர் வந்து விரிவான வகையில் கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
வணக்கம், நான் டாக்டர் சரவணன் பேசுகிறேன். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் சமூகவியல் மற்றும் நோய் தடுப்பு துறையில் உதவி பேராசிரியராக இருக்கேன்.
நோய் தடுப்பு முறைகள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அரசு வந்து பல கட்ட நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அது இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்முடைய மலேரியா நோய்கள் வந்து பரவக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க? இந்த தினத்தில் எதுக்காக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து உலக மலேரியா தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் பல தகவல்களையும் மலேரியா பற்றி, அது பரவல் பற்றி, அதை தடுக்கும் முறைகளை பற்றியும் வந்து கேட்கலாம். சார் வணக்கம். சார், அந்த உலக மலேரியா தினம் வந்து எதுக்காக வந்து கொண்டாடப்படுகிறது, அதே நேரத்தில் மலேரியா அப்படிங்கிறது என்ன, அந்த பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார்.
அதாவது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 25ஆம் தேதி அன்று நாம் உலக மலேரியா தினம் அனுசரிக்கிறோம். அதாவது இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படுற நோயினால் ஏற்படுற உயிரிழப்புகளில் மலேரியாவும் ஒன்று. அதை தடுக்கிறதுக்காகவும் அதே போல் வந்து மக்கள் மத்தியில் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த நாளை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து உலக மலேரியா தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது கருத்துருன்னு சொல்லிட்டு தீம் சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் வைப்பாங்க. அதில் வந்து இந்த வருட கருத்துரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹார்னஸ் இன்னோவேஷன் டு ரெடியூஸ் தி மலேரியா ஆல்சோ சேவ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருத்துரு என்ன, அதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்னைக்கு இருக்கிற அறிவியல் முன்னேற்றங்களை பயன்படுத்தி நாம் மலேரியாவை முற்றிலுமாக தடுத்து உயிரிழப்புகள், மனித உயிரிழப்புகளை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்துருவை நம்மளுக்கு தந்திருக்காங்க. இன்றைக்கி உலக அளவில் பார்த்திங்கன்னா 105க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து மலேரியா காய்ச்சல் இருக்குது. அதனால் பெரும் பாதிப்புகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் வந்து சஹாரா, இந்த மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளான சஹாரா பாலைவனம்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து நிறைய பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டு நிறைய வந்து உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு, அதாவது 2018 புள்ளி விவரப்படி 1 வருடத்திற்கு 400,000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக இறந்து போகின்றன என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது. அந்த மாதிரி நம்மளுடைய இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வருடமும், அதாவது இது 2018ஆம் ஆண்டு முடிவில் எடுக்கப்பட்ட ஆய்வு, ஒவ்வொரு ஆண்டும் மலேரியா காய்ச்சல்னால் வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து இறக்குறாங்க. அந்த இறப்பெல்லாம் குறைக்கணும், இறப்பெல்லாம் கண்டிப்பாக குறைக்க வேண்டியது இருக்குது. அதே போல் நம்ம இந்திய மாநிலங்களான சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம் ஆகிய மாவட்டங்களில் அதிகமான அளவு வந்து மலேரியா இருக்குது. இந்த மலேரியா காய்ச்சல் என்பது வந்து ஒரு வகை ஒட்டுண்ணி, பிளாஸ்மோடியம் என்ற ஒரு வகை ஒட்டுண்ணினால் நம்மளுக்கு வந்து அந்த பரவுது. அந்த ஒட்டுண்ணி எப்படி வந்து பரப்பப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொசுக்கள் இருக்கு இல்லையா, கொசுக்கள் மூலமாக அது வந்து நம்மளை கடிக்கும் பொழுது, அதாவது வந்து அனோஃபிலஸ் என்ற பெண் கொசு வந்து கடிக்கும் பொழுது நம்ம ரத்தத்துக்குள்ளே அது செலுத்தப்படுகிறது. அந்த ஒட்டுண்ணி போயிடுது, பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுண்ணி போயிடுது. அந்த பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுண்ணி உள்ளே போயிட்டவுடனே முதல்ல வந்து அது ரத்தத்தின் மூலமாக கல்லீரலை அடையும். கல்லீரலை அடைஞ்சிட்டு அங்கேருந்து ஒரு சில உருமாற்றங்கள் அடைஞ்சு நம்மளுடைய இரத்த சிகப்பணுக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த இரத்த சிகப்பணுக்களில் போயிட்டு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது தான் நம்ம வந்து காய்ச்சலாக உணர்கிறோம், குளிராக உணர்கிறோம். அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய தன்மைகளை, மலேரியா காய்ச்சலுடைய தன்மைகளை நம்ம உணர முடிகிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒட்டுண்ணியில் வந்து நாலு வகைகள் இருக்குது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபாரம், பிளாஸ்மோடியம் ஓவியல், பிளாஸ்மோடியம் மலேரியா. அதில் இந்தியாவில் நம்ம இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் எந்த ஒட்டுண்ணி வந்து கொசுக்களின் மூலமாக அதிகமாக பரப்பப்படுகிறது. இதன் மூலமாக மலேரியா நமக்கு ஏற்படுகிறது. மேலும் மலேரியா வந்து, அதாவது வந்து மலேரியாவால் பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு வந்து இரத்தத்தை போடும் பொழுதோ, இல்லை வந்து மலேரியாவால் ஒரு கர்ப்பிணி பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பு உண்டாகும் பொழுது அந்த குழந்தையும் பாதிக்கக்கூடிய தன்மை உண்டாகிறது.
சார், இந்த மலேரியா காய்ச்சல் வந்து பரவக்கூடிய விதங்களை பற்றி சொன்னீங்க, இது ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே சார்?
அதாவது மலேரியா காய்ச்சல் என்பது பொதுவாக வந்து காய்ச்சல், எல்லாருக்குமே வந்து மலேரியா பாதிப்பு ஏற்பட்டதுன்னா காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலில் வந்து மூன்று நிலைகள் இருக்குது. அதாவது வந்து முதல் நிலையில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குளிரும், அதாவது அந்த பாதிக்கப்பட்டவருக்கு வந்து கை கால் நடுக்க வரும், குளிர் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படிப்படியாக அதனுடைய அவருடைய உடம்போட வெப்பநிலை அதிகரிச்சுட்டே வரும். அதுக்கு பிறகு வெப்பநிலை அதிகரிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அவருடைய வெப்பநிலை தன்னாலேயே குறைஞ்சி அவருக்கு வேர்வையாக, அதிக வேர்வையாக வெளிப்படும். இதுதான் வந்து ஜுரத்தில் உள்ள மூன்று நிலைகள். இப்போ நான் ஏற்கனவே ஒட்டுண்ணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நாலு விதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், ஃபால்சிஃபாரம், ஓவேல் அண்ட் மலேரியா. இதில் வந்து இந்த மலேரியா ஜுரம் டெய்லி ஜுரம் வராது. ஒரு சில ஒட்டுண்ணிகளால் பாதிப்பு ஏற்படும் பொழுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜுரமோ, ஒரு சில ஒட்டுண்ணிகளால் பாதிப்பு ஏற்படும் பொழுது, அதாவது உதாரணத்திற்கு வந்து பி மலேரியாவால் அந்த ஒட்டுண்ணி வந்து கொசுக்களின் மூலம் கடத்தப்பட்டால் மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த குளிர்ஜுரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குளிர்ஜுரம் மட்டும் இல்லாமல் உடம்பில் நீர் சத்து குறையும், அதன் மூலமாக வந்து நம்மளுக்கு உடல் சோர்வு ஏற்படும், மயக்கம் ஏற்படும், வாந்தி ஏற்படும், தலைச்சுற்றல் ஏற்படும், அதே போல் தலைவலி வரும். அதே போல் இந்த மலேரியா வந்து மெயினாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இந்த கல்லீரல், ஃபஸ்ட்டு கொசு கடித்தவுடனே ரத்தத்தின் மூலமாக கல்லீரலை தான் அடையும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், அங்கே தான் போயிட்டு உருமாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா. அந்த கல்லீரல் வந்து அதனுடைய அளவு அதிகமாயிரும், கல்லீரலும் மண்ணீரலும் பெருத்து போயிடும். ஸோ அதுக்கான சிகிச்சை முறையாக எடுக்கலை வச்சுக்கோங்களேன், அது மேலும் வந்து பரவி ரத்தத்து மூலமாக பரவி மூளைக்கு போகும், மூளையில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். மூளையில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அது வந்து வலிப்பு நோயாக மாறலாம், இல்லை வந்து அவருக்கு வந்து சுயநினைவை இழக்க வைக்கலாம், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு உயிரிழப்பும் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே போல் வந்து இந்த மலேரியா வந்து ரத்த சிகப்பணுக்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரத்த சிகப்பணுக்கள் பார்க்கும் பொழுது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா ரத்த சோகை வரும், ஹீமோக்ளோபின் குறைஞ்சிட்டு ரத்த சோகை வந்துடும், அதனால் வந்து பல் உறுப்பு செயலிழப்பு வந்துடும். ஏன்னா ரத்தத்து மூலமாக தான் ஆக்சிஜன் கடத்தப்படுது, ஆக்சிஜன் நம்மளுக்கு சரிவர கிடைக்கலன்னா உடல் சோர்வு ஏற்பட்டுரும், மூளைக்கும் வந்து ஆக்சிஜன் போகிறது பாதிப்பு ஏற்பட்டதுன்னா நம்மளால் எந்த பணிகளையும் ஒழுங்காக சீராக செய்ய முடியாது. அதே போல் நுரையீரலும் பாதிக்கப்பட்டுரும், நுரையீரல் பாதிக்கப்பட்டதுன்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சின்ட்ரோம் சொல்லிட்டு அந்த மாதிரி நுரையீரல் நீர் கட்டி அவங்களுக்கு வந்து மூச்சு இறப்பும் உண்டாயிட்டு அவங்களுக்கு இறப்பும் உண்டாக்கிடும். அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா வந்து ரத்த சோகையை ஏற்படுத்தும், அதே போல் வந்து குறைப்பிரசவமாக வரலாம், இல்லை கருசிதைவு ஏற்படலாம். அதே போல் வந்து குழந்தை பிறக்கிற குழந்தை, இப்போ வந்து மலேரியாவால் அம்மா பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து உடல் எடை குறைவாக இருக்கும்.
மலேரியா காய்ச்சல் எந்த மாதிரி ஏற்படுது, அது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற விவரத்தை வந்து சொன்னீங்க சார், இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
அதாவது முதல்ல வந்து சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம அதை முறையாக பரிசோதனை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் மலேரியாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு வந்து நம்ம வந்து முறையாக என்ன பரிசோதனை, முக்கியமாக பரிசோதனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்ணாடி வெள்ளையில் இரத்த மாதிரிகளை எடுத்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒட்டுண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த நோயை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அந்த நோய்க்குரிய மருந்து மாத்திரைகள்லாம் வந்து தருவாங்க. இன்னொரு முறை இருக்குது, அதாவது வந்து ரேப்பிட் டயக்னோஸ்டிங் டெஸ்ட்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இந்த ஆரம்ப ஏதோ கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே பணிபுரியும் செவிலியர்களோ இல்லை அங்கே பணிபுரியும் களப்பணியாளர்களோ வீடு வீடாக சென்று இரத்த மாதிரிகளை எடுப்பாங்க. எடுக்கும் பொழுது இந்த ரேப்பிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட், அதாவது வந்து நம்ம ப்ரெக்னன்சிக்கு ஒரு கார்டு மாதிரி ஒரு இது வச்சுருப்போம், அதை பார்த்து வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மலேரியாவுக்கும் ஒரு கார்டு மாதிரி சிப் மாதிரி தந்துட்டு அந்த கார்டு மூலமாக பரிசோதனை பண்ணுற டெஸ்ட்டுக்கு பேர் ரேப்பிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து களப்பணியாளர்கள் வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ரத்த மாதிரி எடுத்து உடனே அங்கேயே பரிசோதனை பண்ணி இதை நேரத்தை குறைக்கணுன்றதுக்காக வந்து அதை பண்ணுவாங்க. அந்த இதுவில் வந்து சாம்பிளில் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா திரும்ப வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ இல்லை வந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையோ இல்லை மருத்துவ தாலுக்கா மருத்துவமனைகளிலோ வந்து அவங்க வந்து பரிசோதனை பண்ணி எந்த வகையான ஒட்டுண்ணி பாதிக்கப்பட்டதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க. அதாவது வந்து சாதா மலேரியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பால்சிஃபாரம் அதனால் அந்த ஒட்டுண்ணியால் பாதிப்பு ஏற்பட்டதுன்னா ஒரு முதல் 3 நாளைக்கு குளோரோகுயின் என்ற மாத்திரை தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிமாகுயின் சொல்லிட்டு ஒரு மாத்திரை வந்து 14 நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பி மலேரியா அப்படின்னு பிளாஸ்மோடியம் மலேரியான்னு சொல்லிட்டு சொன்னேன், அதுக்கும் வந்து 2 வாரத்துக்கான சிகிச்சை கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதே போல் வந்து மலேரியா காய்ச்சல் வந்து சரியான சிகிச்சை மேற்கொள்ளாத போது நம்மளுக்கு வந்து மருத்துவமனையிலேயே தங்கி வைத்தியம் செஞ்சுக்கணும். செய்யலைனா அது வந்து மூளைக்கு எட்டி பாதிப்பு ஏற்பட்டு நம்மளுக்கு வந்து அது வந்து சுயநனவு இழக்கிறது கோமா அப்படிலாம் சொன்னாலே அந்த மாதிரிலாம் போயிடும். அதனால் வந்து அதுக்கும் வந்து முறையான குயினைன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, அதன் மூலமாகவும் சிகிச்சை அளித்துட்டு வருவாங்க.
சார், இப்போ இந்த மலேரியா காய்ச்சல் வந்து வர்றதுக்கான விவரம் அதுக்கான சிகிச்சை முறைகள் அறிகுறிகள்லாம் சொன்னீங்க, இதை வந்து தடுக்கக்கூடிய முறைகள்னு எதுவும் இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பின்னே தவிப்பவன் ஏமாளி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வியாதியும் வருமுன்னே, அதாவது நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க வருமுன் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லிட்டும் சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது மலேரியாவை நிச்சயமாக நம்ம எல்லாருனாலையும் கண்டிப்பாக தடுக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். ஏற்கனவே ஒட்டுண்ணிகள் கொசுக்களின் மூலமாக கொசு கடிப்பதன் மூலமாக நம்மளுக்கு வந்து உள்ளே செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த ஒட்டுண்ணி பரவாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து கொசு உற்பத்தி ஆகிறத நம்ம தடுக்கணும். அதாவது வந்து நம்ம வீட்டுக்கு அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துலலாம் வந்து சுற்றுப்புறத்தை மிக 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 தூய்மையாக வச்சுக்கணும். அதாவது வந்து தண்ணி தேங்காமல் மெயினாக வந்து இது வந்து அனோஃபிலஸ் கொசு மூலமாக தானே அந்த ஒட்டுண்ணி பரவுது. அது வந்து நல்ல தண்ணி மூலமாக தான் அது வந்து கொசு முட்டையிட்டு பெருகிட்டு வரும். ஸோ அதே போல் தண்ணி தேங்காத அதாவது வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும். அதே போல் வந்து நம்ம மாடிகளெல்லாம் வந்து இந்த போர் வாட்டருக்கு வந்து டேங்க்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் கூட அந்த டேங்க்லாம் மூடி வைக்கணும். அதே போல் செப்டிக் டேங்க்கு இந்த டேங்க்கு எல்லாமே வந்து கவர் பண்ணி வைக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வீட்டில் உள்ள குடிக்கு தண்ணீர் ஆகட்டும் இல்லை மற்ற பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய தண்ணீர் ஆகட்டும் எல்லா தண்ணீரையும் மூடி வைக்கணும். இல்லாட்டி அந்த கொசு வந்து உட்காரும் போது முட்டையிட்டுடும். முட்டையிட்டுட்டு அதன் மூலமாக நம்மளுக்கு அந்த ஒட்டுண்ணி பரவி மலேரியா காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. முதல்ல வந்து சுற்றுப்புற தூய்மை, அதுக்கப்புறம் ஜுரம் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம முறையாக வந்து மருத்துவரை அணுகி அதுக்கான முறையான சிகிச்சைகளை மேற்கொள்ளணும். சரி, கொசு கடிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொசு நிறைய இருந்ததுன்னா வந்து நம்மளுடைய ஜன்னல்கள் இருக்கு இல்லையா, ஜன்னல்கள் கதவுகளுக்கெல்லாம் அந்த கொசு வலைகளை வந்து போட்டுடலாம். பிறகு வந்து நம்ம வந்து இந்த லிக்விடேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம், இந்த நிறைய வந்து விளம்பரத்திலலாம் காட்டுவாங்க இது பயன்படுத்தினா கொசு வராதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி லிக்விடேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கொசு வத்தி சுருள்லாம் இருக்கும், அந்த மாதிரி சுருளை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உடம்பில் மேலே தடவிக்கொள்ளக்கூடிய தைலம் மாதிரி ஒரு சில இதுவெல்லாம் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓடோமாஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் தடவிட்டிங்கன்னா கொசு வந்து மேலே வந்து நம்ம மேலே வந்து கிடைக்காது. அதே போல் வந்து இந்த கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அரசாங்கம் வந்து இன்செக்டிசைடல் ட்ரீட்டட் பெட் நெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கொசு வலைகள் கூட வேதிப்பொருள் பூசியிருப்பாங்க, அந்த வேதிப்பொருள் பூச்சினால் வரக்கூடிய அந்த ஸ்மெல்லுக்கு கொசு பக்கத்தில் வராது. ஸோ அந்த வலையை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கொசுக்கள்லேருந்து பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம். அதே மாதிரி வந்து எங்களுடைய களப்பணியாளர்கள் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையமாகட்டும் மற்றும் உள்ள கிராமத்தில் உள்ள களப்பணியாளர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல மலேரியா வந்துருச்சுன்னா அவங்க வந்து போயிட்டு பக்கத்து வீட்லேயோ அடுத்த தெருவிலையோ யார் யாருக்கோ காய்ச்சல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரத்த மாதிரி வெள்ளைகளை எடுக்கிறாங்க. எடுத்து அவங்க வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுப்பிச்சு அதை மைக்ரோஸ்கோப் மூலம் எந்த வகையான ஒட்டுண்ணினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதே போல் வந்து அந்த ஒரு கிராமத்தில் வந்து நிறைய ஒரு 2-3 பேருக்கு மேலே மலேரியா வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அங்கே கொசு உற்பத்தி ஆகாமல் தடுக்கிறதுக்கு அந்த சுற்றுப்புற தூய்மையை வந்து இந்த டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு வருவாங்க, டிபிசின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக வந்து அரசு வந்து கண்காணிச்சுட்டு ஒவ்வொரு வீட்லேயும் போய் தண்ணியெல்லாம் மூடி வச்சுருக்காங்களா, தண்ணி தேங்குகிற இடம் இருக்கா, அதெல்லாம் வந்து சரி பண்ண சொல்லி அவங்க வீட்டில் போயிட்டு கேட்டுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான கொசு வலைகள் ஒவ்வொரு பெட்டுக்குமே வந்து அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு. அதே போல் வந்து அரசாங்கத்தில் வந்து எல்லா வகையான மலேரியா, அதாவது நான் மூளையை பாதிக்கும்னு சொன்னேன், அந்த மாதிரி மற்ற சாதாரண மலேரியா காய்ச்சலுக்கும் எல்லா மலேரியா காய்ச்சலுக்கும் மருந்து மாத்திரை வசதிகள் இருக்குது. அதனால் பொதுமக்கள் எல்லாரும் வந்து இந்த வசதிகள்லாம் பயன்படுத்தி நோய் இல்லாமல் நம்ம சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுட்டு கொசுக்கள் உற்பத்தி ஆகிற இடங்களையும் தடுத்து கொசு கடிக்கை இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டு மலேரியா வராமல் தடுக்கணுன்ற கேட்டுக்கொள்கிறேன்.
இன்றைய தினமான உலக மலேரியா தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த மலேரியா அப்படின்னா என்ன, அது எந்த அளவுக்கு அது பரவுது, அதுக்கான ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன, இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, அதே போல் வந்து தடுக்கும் முறைகள் என்ன அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் வந்து எடுத்துக்கூடியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
இதுவரை மலேரியா பற்றி பல தகவல்களை நீங்கள், அதாவது வந்து அதை எப்படி உருவாகுது, இந்த நாளினுடைய நோக்கம் என்ன அப்படிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பரவச்சினாலும் என்ன மாதிரியான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும், அந்த கொசு கடையிலேருந்து எப்படியெல்லாம் பார்த்துக்கணுன்ற விளக்கம்லாம் வந்து எங்கிட்ட இருந்து உங்களுக்கு சொன்னோம். இதை கேட்டறிஞ்ச புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியான இன்றைக்கு வந்த உலக மலேரியா தினத்தை முன்னிட்டு மலேரியா பரவல் பற்றியும் தடுப்பு முறைகளும் குறித்து பல தகவல்களையும் வழங்கிய டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950 என்ற எண்ணிலும் புதகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.